நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே சாலமோனுடைய விண்ணப்பத்தை குறித்தும் தேவன் அந்த விண்ணப்பத்திற்கு பதிலளித்து உலகத்திலேயே சிறந்த ஞானவானாக அவனை கனப்படுத்தியதையும் குறித்து சிந்தித்தோம். இந்த நிகழ்ச்சியிலும் தேவாலயம் கட்டப்படுவதற்கான ஆயத்தத்தை குறித்தும் அது எவ்வாறு சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டது என்பதை குறித்தும் 5-6 அதிகாரங்களில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 5-ம் அதிகாரத்திலே தீருவின் ராஜாவாகிய ஈராமோடு சாலமோன் செய்து கொண்ட உடன்படிக்கையை பார்க்கிறோம். சாலமோன் தீருவின் ராஜாவினிடத்திலே ஆலயத்தை கட்ட கேதுரு மரங்களை கேட்கிறான். அதற்கு தீருவின் ராஜாவும் சம்மதிக்கிறான். 3-ம் வசனம், என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்த யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆம்பிரியமானவர்களே, தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தாவீதுக்குத்தான் ஏற்பட்டது. 1 நாளாகமம் 28:2-3 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூந்தி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாயிருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார் என்று சொல்வதை வாசிக்கிறோம். அதுபோல இந்த அதிகாரத்திலேயே தாவீதுக்கு ஆலயத்தை பற்றிய ஒரு வரைபடத்தை கொடுத்தார் என்றும் பார்க்கிறோம். இவ்வாறாக தாவீதுக்கு தேவன் ஆலயத்தை பற்றிய காரியங்களை வெளிப்படுத்தியிருந்தும் தாவீது ஆலயத்துக்கான பொருட்களை சேகரித்திருந்தும் அவன் இரத்தத்தை சிந்தினபடியினால் யுத்த மனுஷனாக இருந்தபடியினால் சமாதானத்தின் ராஜாவிற்கு ஆலயத்தை கட்ட அவனுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஆகவே தாவீதே ஆலயத்தை பற்றிய எல்லா காரியங்களையும் உடையவனாக இருந்தான். சாலமோன் அதை கட்டி முடிக்கிற பணியை செய்தான். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பணியானது இப்படிப்பட்டதுதான். ஒருவர் தூங்குகிறார்கள், மற்றவர் அதை தொடர்கிறார்கள், தேவன் அதை முடித்து வைக்கிறார். நம் எல்லோருடைய பணியும் இதுதான். ஒருவராக தேவனுடைய காரியங்களை செய்ய முடியாது. ஒருவரே தேவனுடைய பணியை செய்ய முடியாது. 1 கொரிந்தியர் 3:6 நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே அதை விளையச் செய்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை வாசிக்கிறோம். அதுபோல யோவான் 4:38 நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன், மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்று இயேசு கூறுவதை பார்க்கிறோம். தாவீது வித்திட்டான், சாலமோன் அதை அறுவடை செய்தான். பவுல் நட்டதற்கு அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே ஒத்துழைக்க வேண்டியது அவசியம். தேவன் எனக்கு தனிப்பட்ட முறையில் கட்டளையிட்டாலே நான் தேவனுடைய பணியை செய்வேன் என்று ஒருவராலும் சொல்லக்கூடாது. சாலமோன் என்ற ஒரு மனிதனுக்கு தன்னுடைய ஆலயத்தை கட்ட தாவீது கட்டளை கொடுத்தான். ஆனால் அந்த பணியை செய்து முடிக்க எத்தனை 1000 ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இத்தனை 1000 வேலையாட்களும் தேவன் தனிப்பட்ட முறையிலே அந்த ஆலயத்தை கட்டுகிற பணியிலே உதவும்படி பணி புரியும்படி கட்டளை கொடுக்கவில்லையே. சாலமோன் பெற்ற கட்டளைக்கு இந்த வேலைக்காரர்களும் பொதுமக்களும் ஒத்துழைத்து பணிபுரிந்தார்கள். தாவீது பெற்ற தரிசனத்தை நிறைவேற்ற மக்கள் யாவரும் மனதார முன்வந்தார்கள். தேவனுடைய சுவிசேஷமாகிய ஆலயத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கட்டுவோமாக. இது நம்முடைய காரியம், நம்முடைய பணி. அடுத்தபடியாக 4-ம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. பிரியமானவர்களே, தேவனே சமாதானம் தருகிறவர். இது உலக நாடுகளுக்கு இடையே சமாதானமாக இருக்கட்டும், நாட்டின் சமாதானமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய உள்ளத்தின் சமாதானமாக இருந்தாலும் அது தேவனால் தான் கொடுக்கப்பட முடியும். எனவேதான் சமாதானமற்று இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிற உலக மக்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:28 ஒரு சிறந்த அழைப்பை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரே இப்படிப்பட்ட சமாதானத்தை தர முடியும். நாம் தியானிக்கிற இந்த பகுதியிலே சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எல்லா பக்கத்திலும் சமாதானத்தை கொடுத்திருந்தார். இங்கே ஒரு அருமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:31 அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின என்று வாசிக்கிறோம். அதாவது சபைகள் சமாதானம் பெற்றதால் பக்தி விருத்தி அடைந்தது. பிரியமானவர்களே, நாமே அந்த ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:17 நாம் வாசிக்கிறோம். நாம் சமாதானம் பெற்றாலே பக்தி விருத்தி அடைய முடியும். உங்கள் ஆலயம் அலங்காரமாக கட்டப்பட முடியும். எனவே நாம் முதலாவது தேவனிடத்தில் வந்து ஒப்புரவாகி அவரோடு சமாதானமாகிக் கொள்ள வேண்டும். நமக்கும் அவருக்கும் பிரிவினையை உண்டாக்குகிற பகையாகிய பாவத்தை அறிக்கை செய்து ஒப்புரவாக வேண்டும். உடனே நம்முடைய உள்ளத்திலே எவரும் எடுத்து போட முடியாத சமாதானத்தை தேவன் தருவார். இப்பொழுது நீங்கள் பக்தி விருத்தி அடைய முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே போக முடியும். சபையாகிய நாம் பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் அவரில் பெருக முடியும். தேவன் சாலமோனுக்கு எல்லா பக்கங்களிலும் சமாதானத்தை கொடுத்தார். எதற்காக? தேவனுடைய ஆலயத்தை சிறப்பாக கட்டி எழுப்புவதற்காக. நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஆலயத்தை சிறப்பாக கட்டி எழுப்ப முடிகிறதா? ஆலயம் என்று சொல்லப்படும் போது அது எதை குறிக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இது தேவன் தங்குகிற வீடு என்று கூறுகிறார்கள். தேவன் அந்த ஆலயமாகிய வீட்டில் மாத்திரம் தங்குகிறாரா? இல்லை, அவர் உலகம் அனைத்திற்கும் ஆண்டவராக இயங்கும் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய வீடு ஆலயம் என்று கூறும்போது அது தேவனை தொழுது கொள்கிற ஒரு இடமாக, நெருங்கி சேர்கின்ற ஒரு ஸ்தலமாக இருக்கின்றது. தேவன் எங்கும் பிரசன்னமாயிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணராதது நம்முடைய தவறுதானே ஒழிய அவருடைய குற்றமல்ல. 2:18 தேவன் மெய்யாகவே மனுஷரோடே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று சாலமோன் தான் கட்டின ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் போது ஜெபிக்கிறான். ஆம், தேவன் ஆலயத்தில் குடியிருக்கிறவர் அல்ல. அவரை அங்கே தங்க வைப்பதற்காக நாம் ஆலயத்தை கட்டவில்லை. நாம் தேவனுடைய ஆலயத்தில் சென்று ஜெபிக்கும் போது, விசுவாசிகளாக கூடி வரும்போது ஐக்கியத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் உணர்கிறோம். வானாதி வானங்களும் கொள்ள முடியாத அவர் அங்கே நம்மை சந்திக்கிறார். மத்தேயு 18:20 இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கூறினார். தேவன் நம்மத்திலே வந்து பிரசன்னமாகுகிறார். அடுத்தபடியாக இந்த அதிகாரத்திலே காணப்படுகிற மற்றொரு சிறந்த காரியத்தை 12 பார்க்கிறோம். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்துருளினார். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஈராம் என்ற அரசன் தாவீது காலத்தில் இருந்தே இஸ்ரவேலோடு நல்ல நட்புடையவனாக காணப்படுகிறான். எனவே இவன் தேவனை பற்றி அறிந்தவனாக இருக்க முடியும். மட்டுமல்ல, சாலமோனுடைய நட்பை தேடி அவனே முதலாவது ஊழியக்காரரை அனுப்புவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்டதொரு நல்ல நண்பனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு சாலமோன் தன் நட்பை உறுதிப்படுத்துகிறான். இது ஒரு புத்திசாலித்தனமான காரியமாகும். நாம் புதிய நண்பர்களோடு பழகி ஏமாறுவதை விட பழைய நண்பர்களோடு உறவை பலப்படுத்திக் கொள்வது நல்லது. ஏனென்றால் நீதிமொழிகள் 18:24 சிநேகிதருள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய உலக பிரகாரமான நண்பர்களையும் சிநேகிக்க வேண்டியது அவசியம். அவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும். ஆனால் ஐக்கியம் கொள்ள முடியாது. இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே தங்களுடைய பழைய நண்பர்கள் மேல் அன்பு கூறுவதில்லை. தாங்கள் ரட்சிப்பு அடைந்தவுடனே பரலோகத்திற்கே சென்று விட்டது போல நடந்து கொள்வார்கள். எந்த ஒரு மக்களிடமும் பழகாமல் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முயற்சிப்பது போன்று செயல்படுவார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். Luke 5:27-32 லேவி என்ற ஒரு ஆயக்காரனுடைய வீட்டிற்கு விருந்துக்கு இயேசு அழைக்கப்பட்டு செல்கிறார். அங்கே அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தியிருந்தார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பானம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று கூறுவதை வாசிக்கிறோம். இதை நாம் சற்று கவனித்து பார்ப்போம். இயேசு பாவிகளோடு பந்தி இருந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். வேத அறிவு படைத்த வேத பாரகரோடே பரிசேயரோடே அவர் பந்தி இருந்து அவர்களை நீதிக்கு நேராக நடத்துவதற்காக அவர் அன்பு கூறவில்லை. அவர்கள் தங்களுக்கே வேதம் எல்லாம் தெரியும் என்று பெருமிதம் கொண்டவர்களாக பாவிகளோடு பழகாமல் காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு அவர்களோடே பழகி அவர்களை ரட்சிக்க வந்ததாக கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கின்றவர், ஆனால் பாவியை நேசிக்கின்றவர். இயேசு கிறிஸ்துவே பாவிகளோடு பழகும் போது நாம் ஏன் பழகக்கூடாது? அந்த பழைய உலக பிரகாரமான நண்பர்களோடு பழகாமல் எவ்வாறு அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியும்? நம்முடைய அன்பான நடப்பால் அவர்களை நாம் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டாமா? நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக அவர்களை விட்டுவிட்டு முற்றிலும் பிரிந்து வாழ வேண்டும் என்று வேதம் கூறவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிற ஆலோசனையை பாருங்கள். 1 கொரிந்தியர் 5:9-10 விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே என்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோம்? நாம் நம்முடைய விரோதிகளையும் நேசிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சாலமோன் ஈராமோடுள்ள நட்பை உறுதிப்படுத்தினான். நாம் நம்முடைய நண்பர்களை மறவாமல் நம்முடைய சிநேகத்தை உறுதிப்படுத்த வேண்டும், அன்பு கூற வேண்டும், ஜெபித்து அவர்களையும் நம்மோடு கூட இயேசுவுக்கு சொந்தமாக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து நாம் 1 ராஜாக்கள் 6 சிந்திப்போம். 1 ராஜாக்கள் 6:1 கர்த்தரின் ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனதை கவரக்கூடிய ஒரு வார்த்தை இது. வேதம் இவ்வாறு கூற காரணம், ஆலயத்திற்கு வரைபடத்தை கொடுத்தவரும் அதை ஒழுங்குபடுத்தி நடத்தி சென்றவரும் கர்த்தரே. மேலும் இது தேவ நாம மகிமைக்கென்றும் தேவ பிரசன்னமாகும் ஒரு இடமாகவும் விளங்கினபடியினால் கர்த்தரின் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக 11:14-14 நாம் பார்க்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார் என்று வாசிக்கிறோம். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். இங்கே தேவன் தாவீதோடே செய்து கொண்ட உடன்படிக்கையை சாலமோனுக்கு தேவன் நிறைவேற்றுவேன் என்று நினைவுபடுத்துகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை நம்முடைய பணியிலே தேவனுடைய ஊழியத்திலே உற்சாகப்படுத்துகிறதாகவும் ஆறுதல் படுத்துகிறதாகவும் இருக்கின்றது. நாம் அவருடைய வாக்குத்தத்தை பெற்று அதில் சார்ந்து கொள்வது மிகவும் அவசியம். தேவன் தம்முடைய ஜனங்களை இவ்விதமாக வாக்குத்தத்தை கொடுத்து நடத்துகிறதை வேதம் முழுவதிலும் காண முடியும். அதுபோலவே இங்கே ஒரு நிபந்தனையையும் நாம் பார்க்கிறோம். நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் என்ற ஒரு கட்டளையை தேவன் சாலமோனின் முன்பாக வைக்கிறார். நீ கட்டளைகளை கை கொண்டால் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்கிறார். ஆம்பிரியமானவர்களே, வாக்குத்தத்தமானது கட்டளைகளோடு நிபந்தனையோடு கூட வருகிறது. நாம் அவருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் அவர் வேதத்தில் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நம்பினால் அது வீணான நம்பிக்கையாயிருக்கும். ஆகவே தேவன் சாலமோனை பார்த்து இவ்வாறு கூறினார் என்று இந்த பகுதியின் சுருக்கத்தில் அறிய முடிகிறது. சாலமோனே, நீ எனக்காக ஆலயத்தை கட்டியிருக்கலாம், ஆனால் அதற்காக நீ என் கற்பனைகளை மீறி நடக்க முடியாது. நீ அதை கை கொண்டால்தான் நீ கட்டின ஆலயத்திலே நான் வந்து வாசம் பண்ணுவேன், இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்காக ஆலயத்தை கட்டலாம், இன்னும் அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் நாம் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்க அவருக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே அவர் அவற்றை அங்கீகரிப்பார். நம்முடைய பொருட்களை விட நாமே அவருக்கு மிகவும் முக்கியம். நாம் தேவனுடைய பணியை செய்கின்றபடியினாலே தேவனுடைய கற்பனைகளை மீற முடியாது. அதை அவர் விரும்ப மாட்டார். எனவேதான் அவர் சாலமோனை கட்டளைகளை கைக்கொள்ளும்படிக்கு நினைவுபடுத்துகிறார். அவனுடைய கீழ்ப்படுதலினாலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் வரும் என்று கூறுகின்றார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படுதலினாலே தேசத்திற்கு ஆசீர்வாதம். நோவாவை பாருங்கள், அதுபோல இயேசுவை பாருங்கள். இவர்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கீழ்ப்படுதலினாலே உண்டான பெரிய ஆசீர்வாதத்தை பாருங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவர் மட்டும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். தேவன் தருகிற வாக்குத்தத்தை பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிறார். இந்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். இது ஒருமையில் இருக்கிறது. சிறைச்சாலைக்காரனாகிய ஒருவனை பார்த்து சொல்லப்பட்ட வசனம் இது. நீ கிறிஸ்துவை விசுவாசித்து கீழ்ப்படிந்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிப்பை பெற முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அவனுக்கு உறுதியாக வசனத்தை கூறுகிறார்கள். அவன் கீழ்ப்படிந்தான், அவன் குடும்பத்தார் யாவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். நீங்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படுவீர்களா? அவர் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் ரட்சிப்பார். வசனம் 18 பாருங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். சாலமோன் ஞானி எல்லாவற்றையும் புதிதாக உருவாக்குகிறான். ஆனால் உடன்படிக்கை பெட்டி மட்டும் அப்படியே இருந்தது. மோசே எவ்வாறு உருவாக்கினாரோ அப்படியே காணப்பட்டது. அதிலே மாற்றமோ இணைப்போ எதுவும் இல்லாமல் அழகுபடுத்தப்படாமல் அப்படியே வைக்கப்பட்டிருந்தது. தேவன் நம்மோடு செய்து கொள்கிற உடன்படிக்கையும் அப்படிப்பட்டதே. தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வாரானால் அவர் அதில் எந்த மாற்றத்தையும் செய்வதில்லை. காலங்கள் சூழ்நிலைகள் மாறலாம். ஒருவேளை நாம் சில சூழ்நிலைகளில் மறந்து போயிருக்கலாம். அவர் சொன்னபடி செய்யவே செய்வார். அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் அவர் செய்வதில்லை. நாமும் நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி சில மாற்றங்களை செய்ய தேவன் அனுமதிப்பதே இல்லை. அப்ரஹாமோடே தேவன் செய்த உடன்படிக்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் அதை இன்று வரை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ரஹாம் மரித்து போனார். அப்ரஹாமின் தேவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்காக கட்டப்பட்ட அந்த ஆலயத்திலே சில குறைபாடுகளும் இருந்தது. ஆனால் உடன்படிக்கை பெட்டியோ பரிபூரணமான ஒன்று. இந்த தேவாலயத்தில் காணப்பட்ட ஒரு சில குறைபாடுகளும் உண்டு. அதை பார்ப்போமா? இந்த தேவாலயம் கட்டப்பட்டதால் ஆசரிப்பு கூடாரம் தன் எளிமையை இழந்து போனது. அநேக புதிய சடங்காச்சாரங்கள் நுழைந்தது. உடன்படிக்கை பெட்டியை விட தேவாலயத்தின் மற்ற காரியங்கள் முக்கிய இடத்தை பெற ஆரம்பித்தது என்று கூறலாம். இன்றும் பொதுவாக பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் மற்ற சில காரியங்களுக்கு கடந்து போவதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். சபையின் சட்டத்திட்டங்கள் அல்லது வேதத்திற்கு புறம்பான ஆலோசனைகள் இன்று முக்கிய இடத்தை பெற்றுவிடுகின்றன. இயேசு கிறிஸ்துவின் ஆலயத்திற்குள் அவருக்கே இடம் இல்லாதபடிக்கு அநேக சடங்காச்சாரங்கள் இன்றைய நாட்களில் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு சபையை எடுத்துக்கொண்டாலும் இதே நிலையை நாம் பார்க்க முடியும். சபையின் விதிமுறை, புதிய கொள்கைகள், சடங்காச்சாரங்கள், காலத்திற்கு ஏற்ற உபதேசம் இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். தேவ உடன்படிக்கையோ மாறாத ஒன்று. பிரியமானவர்களே, நாம் அதில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. இரண்டாவதாக, சாலமோன் கட்டிய ஆலயத்திலே மூன்று வரிசை ஜன்னல்களை செய்து வைத்தான் என்று 7:3 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்திலோ ஜன்னல்களே கிடையாது. அவர்கள் தேவனிடத்திலிருந்து வந்த ஒளியையே சார்ந்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இயற்கையின் வெளிச்சம் உள்ளே அனுமதிக்கப்பட்டதால் மக்கள் இதை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இறுதியாக, தேவாலயம் எந்த காரியத்தை உருவகப்படுத்துகிறது என்று கவனித்து பாருங்கள். யோவான் 2:21 வசனத்திலே அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயம் என்பது இயேசுவை குறித்ததாக இருக்கிறது. கொலோசியர் 3:19 வசனத்திலே சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். இவர் மூலமாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர் எல்லாரும் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் காணப்பட்ட அதே மகிமை அவரில் காணப்படுகிறது. தேவாலயத்தில் நாம் ஜெபிப்பதன் மூலம் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பது போல இயேசுவின் மூலமாக பிதாவினிடத்தில் ஐக்கியம் கொள்கிறோம். அதுபோலவே 1 கொரிந்தியர் 3:16 நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். இதை குறித்து நாம் சற்று முன்பாகவும் சிந்தித்தோம். இறுதியாக பரலோகம் என்ற ஒரு நிலையான ஆலயமாக அது இருக்கிறது. அங்கே தேவனையும் அவருடைய மகிமையையும் நேரடியாக நாம் பார்க்கப் போகிறோம். அந்த புதிய எருசலேமின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது என்று வெளிப்படுத்தல் 21:21 கூறுகிறது. அங்கே மகிமையின் சிங்காசனத்திற்கு மேலாக சேராபீன்கள் எப்பொழுதும் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த ஆலயம் பரிபூரணமான ஒன்றாக மிக அழகுள்ளதாக இருக்கும். குறைபாடு எவ்வளவேனும் இல்லை. சாலமோனுடைய ஆலயத்தை காட்டிலும் எல்லாவற்றிலும் ஒரு பரிபூரணமான ஆலயமாக அது இருக்கும். சாலமோன் தேவாலயத்தை கட்டும் போது அது பணி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாச்சிகள் போன்ற எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அங்கு கேட்கப்படவில்லை. அதுபோல பரலோக தேவாலயத்தை கட்டுகிறதிலும் இந்த சத்தங்கள் கேட்கப்படுவதில்லை. ஏனென்றால் பணி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களைப் போல நாம் அங்கு காணப்படுவோம். நாம் பூமியிலே சரியாக வெட்டப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு வடிவமைக்கப்பட்டு பரலோகத்திற்கு கொண்டு போகப்படுகிறோம். அங்கே சிறந்த தேவாலயமாக உருவாக்கப்பட நாம் கற்களாக காணப்படப் போகிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலே வடிவமைக்கப்பட்ட கற்களாக மாற நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமா? அவ்வாறு சிறந்த தேவாலயமாக உருவாக்கப்பட நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை சாலமோனின் தேவாலயத்தை விட அலங்காரமான ஆலயமாக, மகிமையின் ஆலயமாக செய்து முடிப்பார்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஆதியாகமம் 27:28.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.